ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கிக். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 2, திகரணம் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அவனருளாலே அவன் தாள் வணங்கின்னு மாணிக்கவாச சுவாமிகள் அருளி செய்தது போல, அவருடைய திருவருள் இருந்தால்தான் இது போன்ற சிவஞான சித்தனைகள் நம்ம செய்ய முடியும். சிவஞான சித்தியாரோட வழிபாடு நம்ம தொடர்ந்து செய்ய இருக்கின்றோம். அன்பர்கள்லாம் நீங்கள் பழைய வகுப்புகள்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுலேயும் எனக்கு அதிக நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து நீங்கள் மற்ற வகுப்புகள்லாம் நேரம் கிடைக்கும் போது கேட்டு பாருங்கள். பின்பற்றி ஓரளவு பின்பற்றி நீங்கள் வந்துட முடியும். இதுகார நம்ம செய்த சிந்தனையில் முதல் சூத்திரத்தில் ஸ்ரீ அருள்மிகு சிவாச்சாரிய சுவாமிகள் பதிநிச்சயம் செய்தார். இந்த உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் என்று உரிய ஆதாரங்களோடு நிறுவி அதை செய்வதற்கு செய்வோன் ஒருவன் வேண்டும், கர்த்தா ஒருவன் வேண்டும் என்று பதிநிச்சயம் செய்தார் முதல் சூத்திரத்தில். அதை நம்ம விரிவாக சிந்தித்தோம். இரண்டாவது சூத்திரத்தில் பாச நிச்சயம் செய்கின்றார் அருள்மிகு சிவாச்சாரிய சுவாமிகள். பாசம் என்று சொல்லும் பொழுது நம்ம பாசத்தை மூன்று வகையாக பிரிப்போம். ஆணவம், கண்வம், மாயை என்று மூன்று வகையாக நம்ம அந்த மலத்தை மூன்று வகையாக பிரிப்போம். இந்த மும்மலங்களிலே முதல் முதலாக அருள்மிகு சிவாச்சாரிய சுவாமிகள் எடுத்து நமக்கு இரண்டாம் சூத்திரத்தில் இதுகால நம்ம சிந்தித்த பாடல்கள் வந்து கண்மமலத்தை பற்றி தான் சிந்தித்தோம். வினை என்பது உண்டு. அந்த வினை எவ்வாறு வருகிறது? மனம், வாக்கு, காயத்தால், இத மகிதங்களால் எப்படியெல்லாம் அந்த வினை நமக்கு வருகிறது? அதை எவ்வாறெல்லாம் இறைவன் கூட்டுவிக்கின்றான்? அந்த நல்வினை செய்தாருடைய பலன் சொர்க்கம் என்றும், தீவினை செய்தாருடைய பலன் நரகம் என்றும் இதையெல்லாம் நம்ம விரிவாகவே சிந்தித்தோம். அதுக்கப்புறம் இந்த உடல் அச்சு மாறக்கூடிய வெவ்வேறு பிறவிகளில் அந்த உடல் அச்சு மாறக்கூடிய அந்த பாடல்களையும் விரிவாக சிந்தித்தோம். இன்னும் ஒரு சில ஒரு நான்கு பாடல்கள் இருக்குது. அதுவும் கண்ம வினையை பற்றி நம்ம சிந்திக்கிறது தான். அதற்கப்புறம் மாயாமலத்தையும் ஆணாமலத்தையும் இன்றைய தினம் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். சென்ற அமர்வில் நாம் 136வது பாடல் வரை சிந்தித்திருந்தோம். 137வது பாடலேருந்து நம்முடைய சிந்தனையை நாம் துவக்கி வைக்கின்றோம். பெருமான் ஸ்ரீமத் மாத சிவஞான சுவாமிகள் திருவடிகளை போற்றி பரவி கொண்டு சிவஞான சிந்தனை செய்ய முற்படுவோம். திருச்சிட்டம்பலம் 137வது பாடல். மாறிய உருவம் எல்லாம் வருவது எங்கே நின்று எண்ணின், கூறிய சுக்குமத்தாம் உருவனின் குறி ஒன்று எண்ணின், வேறு ஒரு குறியாம் ஆரம் வீர சங்கிலியும் ஆகும் தேருணி ஒருவனால் இச்செயலெல்லாம் சிவனால் ஆகும். இவ்வாறு பல உருவங்களை வந்து வெவ்வேறு பிறவிகளில் இந்த உயிர் அதனுடைய கண்மை வினையின் பொருட்டு எடுக்கிறது. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? ஒரு சூக்குமத்திலேருந்து பல்வேறு தூள உடம்புகள்லாம் வர முடியுமா என்று ஒரு தடை எழுப்பப்படுகிறது இந்த பாடலில். அதற்கு அருள்மிகு சிவாச்சாரிய சுவாமிகள் அற்புதமான ஒரு விளக்கத்தை எடுத்து காட்டுகிறார். வேறு ஒரு குறியாம் ஆரம் வீர சங்கிலியும் ஆகும். ஒரு தங்கம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த தங்க கட்டி ஒரு கிலோ உள்ள ஒரு தங்க கட்டியை வைத்து நம்ம பலவிதமான ஆபரணங்களை அந்த பொற்கோளனால் செய்ய முடியும். அந்த தங்க கட்டியை கொண்டு தங்க வளையல்களும் செய்யலாம், பெரிய தங்க ஆரத்தையும் செய்யலாம், இன்னும் என்னென்ன அணிகலன்ற பலவிதமான அணிகலன்களை செய்யலாம். அதுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய காரணமாகிய அந்த தங்கம், அதுபோல காரணமாகிய சூக்கும தேகத்திலிருந்து வெவ்வேறு விதமான தூல தேகத்தை இறைவன் அவனுடைய சக்தியினுடைய ஆற்றலால் செய்ய இயலும். தேரணி ஒருவனால் இச்செயல் எல்லாம் சிவனால் ஆகும் என்று நிறுவுகின்றார். அடுத்த பாடலில் அடுத்து ஒரு தடை எழுப்பப்படுகிறது. பொதுவாகவே வந்து ஒரு தேகம் உருவாகுது, காரியத்திலேருந்து காரணம் உருவாகிறது என்றால், காரணத்திலேருந்து காரியம் உருவாகிறது என்றால், அந்த காரணம் கெட்டு போவதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு விதை விதைக்கிறோம், அந்த விதை கெட்டு தான் மரமாக விருட்சமாக அது வளர்கிறது. இப்போ சூக்கும தேகம் கெட்டு தான் சூலதேகம் உருவாகிறதா என்று ஒரு தடை எழுப்பப்படுகிறது. அடுத்த பாடலில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சூக்குமம் கெட்டு தூளம் தோன்றிடா, சுக்குமத்தின் ஆக்கி ஓர் உடல் கிடப்பது இன்று, உடல் ஆக்கும் தன்மைக்கு ஓக்கிய சக்தி உண்டாய், உடல் தரும் காலம் முற்று நீக்கிட மரம் பின் வேர் ஓர் நீள்மரம் நிகழ்த்துமா போல். இது சொல்லும்போது நம்முடைய சிவஞான சுவாமிகள் நமக்கு எப்படி அறிவுறுத்துகிறார் என்றால், சூக்கும உடம்பிலிருந்து தான் எல்லா தூள உடம்பும் வருவது. எப்படி என்றால், ஒரு தங்கத்திலிருந்து சங்கிலி, ஆபரணம், வளையல்கள் முதலிய வெவ்வேறு விதமான அணிகலன்கள் வருவது போல, இது வந்து வித்து மரமானால் போல, ஒரு விதை வந்து கெட்டு அது மரமாக வளர்வது போல அன்று என்று சொல்லி, அதற்கு அப்ப எப்படித்தான் அது வருகிறது என்று சொல்லும் பொழுது, ஒரு பெரிய மரம் இருக்கு, அந்த மரத்தை பார்க்க ஏதோ காரணங்களால் நம்ம ஒருத்தர் வெட்டிடுறாரு, அந்த மரம் அதை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்டு போயிடுது, ஆனால் மீண்டும் அந்த மரம் அதனுடைய வேர்லேருந்தே துளிர் விட்டு வரும், புதிய மரம் உருவாகும் அதனுடைய வேர்லேருந்தே. எப்படி அந்த வேரிலிருந்து ஒரு புதிய மரம் உருவாகிறதோ, அதுபோல சூக்கும தேகத்திலிருந்து வேறு தேகம் உருவாகும். இப்போ இந்த தேகத்தில் இப்போ நம்ம மானுட பிறவி எடுத்திருக்கிறோம், இந்த பிறவியில் இந்த பிறவி முடிந்த உடனே நம்முடைய வினையை கழிப்பதற்காக நம்ம சொர்க்கமோ நரகலோகமோ செஞ்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பூதாதி தேகம் போய் நமக்கு வந்து யாதனா சரீரம் வரும். இது எப்படி வருகிறது என்றால், சூக்கும தேகத்தை ஆதாரமாக கொண்டு, காரணம் இருந்தாதான் காரியம் வரும் என்று இந்த பாடல் வரையை விளக்குகிறார். விதிப்படி சுக்குமத்தே உருவரும் வினையால் இங்கே உதித்திட உருவமாக உருவரும் மரங்கள் வித்தில் கதித்தெழும் மரமும் வித்தும் களியும் பின் அழியும் சுக்குமம் அதிக ஏழு கலைகள் போல வருவது போவதும் ஆமே. இந்த பாடலுக்கு அடுத்த பாடல் எப்படி சொல்றாருன்னா, இந்த சந்திரனோட உவமையாக சொல்றார். இப்ப சந்திரனுக்கு வந்து உள்ள கலைகள் எல்லா தக்கன் டவுன் பெற்ற சாபம் எல்லா கலைகளும் அழிந்து அவன் இறந்து விடுவான் என்று சுவாமி அவன் கொடுத்த சாப விமோசனம், ஒரு கலை ஒரு கலை வந்து அழியாமல் இருக்கும், மீண்டும் அந்த கலைகள் வளர்ந்து நிறைவு பெறும். அதுபோல் எப்படி சந்திரனுக்கு ஒரு கலை அழியாமல் இருந்து அது மீண்டும் வளர்வதற்கு துணையாக இருக்கிறதோ, அதுபோல இந்த சூக்கும தேகம் அழியாமல் இருக்கும். சூக்கும தேகம் அழியாமல் இருக்கிறவரை நமக்கு வந்து தூள தேகமும் வந்து கொண்டே தான் இருக்கும் அந்தனுடைய கண்மை வினையப்படி. அதான் இந்த பாடல்ல எடுத்துக் கூறுகிறார் அல்வி சிவாச்சாரிய சுவாமிகள். அது மரமும் வித்தும் போல இல்லை, இது வந்து சந்திரனுடைய கலைகள் அழிந்து பின் எப்படி தோன்றுகிறதோ அதுபோல வெவ்வேறு தூள உடம்புகள் தோன்றி அழிந்தாலும் அந்த சூக்குமத்தை ஆதாரமாக கொண்டு மேலும் மேலும் புதிய தூள தேகங்கள் உருவாகும் என்று விளக்குகிறார். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று அடுத்த பாடலில் விளக்குகிறார். தூலமாம் உருவனுக்கு சூக்கும முதல், அதற்கு மூலம் மான், அதற்கு மூலம் மோகினி, அதன் முதல்தான் மேலதாம் விந்து சக்தி சிவம் இவை மிசையாம் எல்லாம் சால இன்று ஆகும் ஆன்மா சிவத்தினை சார்ந்தபோது. இப்போ இந்த தூளதேகம் சூக்கும தேகம் இதெல்லாம் சொல்கிறோம். சூக்கும தூளதேகத்துக்கு காரணம் சூக்கும தேகம், தூளதேகம் சூக்கும தேகத்தை ஆதாரமாக கொண்டு உருவாகுது. அப்போ அந்த சூக்குமத்துக்கு காரணம் எது என்றால், அதற்கு காரணம் மூலம் மான். மானுன்னா என்ன அன்பர்களே, யாருக்காவது ஞாபகம் இருக்கா மான் என்றால் என்ன? சைவ சித்தாந்த கலை சொல். இதெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் மான் மோகினி அப்படின்னு என்ன, மான்னா மூல பிரகிருதி, மூல பிரகிருதி மாயை தான் நம்ம எப்படி சொல்லுவோம், மானுன்னு சொல்லுவோம். தூளம் உருவினுக்கு சூக்குமம் முதல், அதற்கு மூலம் மான். இப்போ சூக்கும தேயத்துக்கு முதற் காரணம் மூல பிரகிருதி, அங்கு உள்ள அந்த மூல பிரகிருதியிலேருந்து தான் 24 ஆன்ம தத்துவங்கள் தோன்றி இந்த உடலுக்கு வருது. அதனால் அதுக்கு மூலமாக பிரகிருதி மாயை சொல்கிறார். இப்போ அதுக்கு முதற் காரணம் என்னது, அதற்கு மூலம் மோகினி. மோகினின்னா அசுத்தமாயை, நம்ம முன்னமே விரிவாக சிந்தித்திருக்கிறோம். சுத்தமாயே அசுத்தமாயே பிரகிருதி மாயை, பிரகிருதி மாயை உருவாதுக்கு மூல காரணமாக இருப்பது அசுத்தமாயை. அதான் மோகினி என்றால் அசுத்தமாயை, மானா மூல பிரகிருதி, மோகினின்னா அசுத்தமாயை. அதன் மூலம்தான் மேலதான் விந்து சக்தி சிவம். அப்போ அதற்கு மூலமாக இருக்கிறது என்னது, சுத்தமாயா, சுத்தமாயை. அதான் விந்து, விந்து சக்தி சிவம். இவை மிசையாம் எல்லாம் சாலை என்று ஆகும் ஆன்மா சிவத்தினை சார்ந்தபோது. இத்தனை வகை இந்த மூல பிரகிருதி பிரபஞ்சம், அசுத்தமாயா பிரபஞ்சம், சுத்தமாயா பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சங்கள்லாம் என்ன காரணத்துக்காக சுவாமி உருவாக்கி இருக்கின்றார் என்றால், இந்த உயிர் சிவத்தை சார்வதற்கு ஏதுவாகிய பக்குவ காலம் அமைதற்கு பொருட்டு இந்த பிரபஞ்சங்கள்லாம் இறைவனால் உருவாக்கப்பட்டு தோன்றி நின்று ஒடுக்கப்படுகிறது என்று இந்த பாடலில் கூறுகிறார். இந்த பாடலோடு இந்த கண்மம், கண்மம் என்று சொல்லக்கூடிய இந்த மும்மலத்தில் ஒரு மலமாகிய கண்மம்லத்தினுடைய சிந்தனையை ஆசிரியர் அருந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் நிறைவு செய்கிறார். அடுத்த மூன்றாவது அதிகரணத்தில் மாயாமலத்தை பற்றி நிறுவுகின்றார். மாயாமலம்னா என்ன என்று நிறுவுகின்றார். நம்ம முதல் சூத்திரத்திலேயே அன்பர்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சுத்தமாயையுடைய தத்துவங்களை நம்ம முதல் சூத்திரத்திலே சிந்திச்சோம். சிவதத்துவங்கள் நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை என்ற அந்த ஐந்து தத்துவங்களும் நம்ம முதல் சூத்திரத்திலே சிந்தித்து விட்டோம். இந்த இரண்டாவது சூத்திரத்தில் அஸ்தமாயை தத்துவங்களும் ஆன்ம தத்துவங்கள் 24 பிரகிருதி மாயிலிருந்து தோன்றக்கூடிய 24 ஆன்ம தத்துவங்களையும் அருந்த சிவச்சேர சுவாமிகள் விரிவாக அருளி செய்திருக்கிறார்.